இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-3-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு இருளில் ஒளி பிரகாசிக்கிறது, லைட் ஷைன்ஸ் இன் த டார்க்னஸ் என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவ செய்தியை படிக்க இருக்கிறோம். இந்த உலகத்திலே இருள் இருக்கிறது, அதே நேரத்தில் இந்த உலகத்தில் வெளிச்சமும் இருக்கிறது. இருளான இந்த உலகத்தில் வெளிச்சம் பிரவேசித்து நிமித்தமாக இந்த உலகம் வெளிச்சமானது என்று நாம் வேதாகமத்திலே பார்க்கின்றோம். யோவான் 12:35 அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலத்தில் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள், இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். இங்கே பார்க்கும் பொழுது ஒளி யாரை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களோடு கூட நான் இருக்கிறேன், ஒளியாக நான் இருக்கிறேன், ஆகையால் நீங்கள் என்னில் நடவுங்கள். நான் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது நிச்சயமாகவே இந்த உலகத்தில் இருள் இருக்கும், ஆனால் நீங்கள் என்னில் நடக்கும் பொழுது, என்னுடைய சத்தியத்தில் நடக்கும் பொழுது இந்த இருளான உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுப்பீர்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இருள் யாரை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது சாத்தானை குறிக்கிறது. பரலோகத்திலே அவன் மிகப்பெரிய ஒரு யுத்தம் செய்து இந்த பூலோகத்தில் வீழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நாம் சரித்திரத்தின் பின்னணியில் பார்க்கும் பொழுது 4ஆம் நூற்றாண்டுகளில் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அநேகர்களை துன்பப்படுத்தப்பட்டதை நம்மால் பார்க்க முடிகின்றது. 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுகள் சமரசத்தின் காலகட்டமாக கருதப்படுகின்றது. ஏனென்று பார்க்கும் பொழுது அநேக கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தார்கள், அநேகர்கள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள், அநேகர்களை நெருப்பிலும் சிங்க கெபியிலும் போட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அதே காலகட்டத்தில்தான் சத்தியம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்தது. அதே நேரத்தில் சத்தியம் அநேகர்களுக்கு பரவவும் ஆரம்பித்தது. இந்த 4ஆம் 5ஆம் காலாண்டுகளிலே என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது, வேதத்தை அறியாதவர்கள் அல்லது வேதத்தை அறகுறையாக தெரிந்தவர்கள் சபைக்குள் வர ஆரம்பித்தார்கள். சபைக்குள் வர ஆரம்பித்த நிமித்தமாக சபையிலே அநேக தவறான உபதேசங்கள் வந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் இன்றைய தினத்திலே நாம் இந்த இருளான உலகத்தில் எவ்வாறு பிரகாசிக்கப் போகிறோம், இருண்ட காலகட்டங்களில் ஒளி எப்படி பிரகாசித்தது என்பதை குறித்து நாம் படிக்கப் போகின்றோம். முதலாவது, இயேசு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்படி என்றால் இந்த உலகத்திற்கு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே அவர் வழியாகவும் சத்தியமாகவும் ஜீவனாகவும் ஒளியாகவும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் மட்டுமே நம்மை சரியான பாதையில் நடத்த முடியும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நன்மையை குறிக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்பொழுது சாத்தான் இதற்கு அவன் அடையாளமாக இருக்கிறான் என்று பார்க்கும் பொழுது, யோவான் 4ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இங்கே சாத்தானை வேதம் எவ்வாறு அழைக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, அவனிடத்தில் இருந்துதான் எல்லா விதமான இச்சைகளும் உற்பத்தி ஆனது என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். சத்தியம் அவனிடத்தில் இல்லை என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அவன் பொய்களின் பிதாவாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு புறம் இயேசு கிறிஸ்து சத்தியமாக இருக்கிறார், இன்னொரு புறம் சாத்தான் சத்தியத்திற்கு விரோதமாக பொய்களை சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் இந்த இருவருக்கு மத்தியில் நாம் இருக்கிறோம், மனிதர்களாகிய நாம் இருக்கிறோம். நாம் என்ன செய்ய போகின்றோம், யாரை பின்பற்றப் போகின்றோம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த உலகத்திலே சாத்தான் எவ்விதமாக பாவத்தையும் அசுத்தத்தையும் கொண்டு வந்தானோ அதை போலவே திருச்சபைகளிலும் அவைகளை அவன் கொண்டு வர ஆரம்பித்தான். திருச்சபைகளிலே பாவம் பெருக ஆரம்பித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் சாத்தானுடைய மிக முக்கியமான ஒரு லட்சியம் நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடாது என்பதை அவனுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். இந்த 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுகளில் நடந்த ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, சபைகளிலே அநேகர்கள் ஞானஸ்தானம் எடுத்து அவர்கள் உள்ளே வர ஆரம்பித்தார்கள். யார் ஞானஸ்தானம் எடுத்தார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, வேதத்தை சரியாய் புரிந்து கொள்ளாதவர்கள் அல்லது மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது சத்தியத்தை குறித்த அறிவு இல்லாதவர்கள் திருச்சபையில் வர ஆரம்பித்தார்கள். அவர்கள் அவரமாக வந்த நிமித்தமாக திருச்சபையில் என்ன வந்தது என்று பார்க்கும் பொழுது, சிலை வணக்கம் வர ஆரம்பித்தது, அநேக தவறான உபதேசங்கள் வர ஆரம்பித்தது என்று பார்க்கின்றோம். இதை குறித்து பவுல் முன்பதாகவே வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது பவுல் சொல்லக்கூடிய காரியம், கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், ஆகையால் திருச்சபையில் உங்களை வைத்திருக்கிறார், நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்று நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். நான் போன பின்பு மந்தையை தப்பிவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். இங்கே ஓநாய்கள் என்று நாம் சொல்லப்படும் பொழுது சாத்தான் என்ன செய்வன் என்று பார்க்கும் பொழுது சத்தியத்தை அறகுறையாக தெரிந்த அநேகர்களை திருச்சபைக்குள் கொண்டு வருவான். சாத்தான் ஜனங்களை எவ்வாறு வஞ்சிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் தீட்டிய பொழுதுதான் சத்தியத்தை அறியாதவர்களை திருச்சபையில் கொண்டு வந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? தவறான சத்தியத்தை உபதேசிப்பார்கள், பிரசங்கிப்பார்கள், ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று இந்த திட்டத்தை அவன் போட்டான். ஆகையால் தான் பவுல் முன்பதாகவே அவர் எச்சரிக்கை கொடுக்கின்றார், திருச்சபையிலே ஓநாய்கள் வராதபடி நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். 30 நான் வாசிக்கிறேன். உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இங்கே பார்க்கும் பொழுது இங்கே பவுல் சொல்கிறார், இந்த திருச்சபையிலே உங்களில் சிலர் அவர்கள் என்ன செய்வார்கள், எழும்பி மாறுபாடான உபதேசங்களை போதிப்பார்கள். அப்படி என்றால் திருச்சபையிலே சேர்க்கப்படக்கூடிய தலைவர்கள், சேர்க்கப்படக்கூடிய மத நபர்கள் யாராயிருக்கணும், அவர்கள் சத்தியத்தை அறகுறையாக தெரிந்த நிமித்தமாக சபைகளிலே பொய்கள் வரும், சத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 31 ஆனபடியால் நான் 3 காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இங்கே பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கக்கூடாது என்று பவுல் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் 3 காலமாய் திருச்சபையின் அங்கத்தினர்களை நபர்களை அவர் உற்சாகப்படுத்துகின்றார். சத்தியத்திலே உறுதியாய் நிற்கும்படியான ஒரு பயிற்சியை கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதையும் மீறி திருச்சபையிலே மிகப்பெரிய பாவங்கள் நடைபெற்றதை பார்க்கிறோம், தேவ துரோகங்கள் நடைபெற்றதை பார்க்கிறோம். இயேசுவின் சிலையை திருச்சபையில் வைக்கப்பட்டு அதை வணங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். 10 முதல் 2 கற்பனைகள் சிலை வணக்கம் இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். ஆனால் அன்றைய காலகட்டத்திலே திருச்சபைகளில் இயேசுவின் சிலையும் மரியாளுடைய சிலையும் இயேசுவின் தாயாகிய அவர்களுடைய சிலையும் இருந்ததை பார்க்கிறோம். அநேகர்கள் அதை அவர்கள் ஆராதனை செய்ததை பார்க்கிறோம். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது அநேக சத்தியத்தை அறியாதவர்கள் திருச்சபையில் வர ஆரம்பித்தார்கள். அவர்கள் இன்னொன்றையும் கொண்டு வந்தார்கள், என்ன என்று பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்ய வேண்டும். இது எங்கிருந்து வந்தது என்று பார்க்கும் பொழுது அவர்கள் சத்தியத்து இல்லாத பொழுது அவர்கள் சூரியனை நமஸ்காரம் செய்து வந்தார்கள், அதாவது சூரியனை வணங்கி வந்தார்கள். அதே ஒரு கொள்கையோடு அவர்கள் திருச்சபைகளுக்குள் வந்தது நிமித்தமாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக அதை மாற்றியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் நாம் சாத்தானை எப்படி மேற்கொள்ள முடியும் என்றால் வேதத்தின்படியாய் மாத்திரமே, வேதத்தை நன்கு தெரிந்தால் மாத்திரமே சாத்தானை நம்மால் மேற்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம், பூலோகத்திலும் பரலோகத்திலும் ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் செய்யக்கூடிய ஊழியம், இதை நாம் நன்கு புரிந்து கொள்வோம் என்றால் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தம் ஆகுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். இன்று நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் நம்முடைய பகுத்தறிவை வைத்து நாம் வேதத்தை புரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். நிச்சயமாகவே நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது. சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு வஞ்சனை என்ன என்று பார்க்கும் பொழுது, நீ பெரிய படிப்பு படித்திருக்கிறாய், உன்னிடம் ஞானம் இருக்கிறது, நீ ஏன் வேதத்தை புரிந்து கொள்ள முடியாது, உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு வஞ்சனையை தான் சாத்தான் வைத்து வருகிறான் என்று என்ன பண்ணுற நாம் பார்க்கின்றோம். கொரிந்தியர் 4:3 6 வரை நாம் வாசிக்கலாம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். இங்கே பார்க்கும் பொழுது மனக்குருடு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் சாத்தான் என்ன செய்தான் என்று பார்க்கும் பொழுது சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடாது என்று நம்முடைய இருதயத்தை குருடாக்கி விட்டான். எப்படி குருடாக்கி விட்டான் என்று பார்க்கும் பொழுது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய படிப்பு படித்திருக்கிறேன் என்று நம்முடைய சுயமாக வேதத்தை நாம் புரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது பாவத்தில் விழக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கின்றோம். 4 நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது சாத்தான் நம்முடைய இருதயத்தை எப்படி குருடாக்கினான், அதாவது இந்த ஒளி நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்க கூடாது என்று அவன் நம்முடைய இருதயத்தை அவன் குருடாக்கினான் என்று பார்க்கின்றோம். பல யுத்தங்களாக பல வேடங்களாக சாத்தான் இந்த ஒரு காரியத்தை செய்து மனிதர்களை அவன் ஏமாற்றி வரக்கூடியவனாக இருக்கிறான் என்று பார்க்கின்றோம். யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று நாம் வேதத்தை வாசிக்கிறோம். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இங்கே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் ஒளியாக வந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். 5 அந்த ஒளி இருளை பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எப்படி நம்முடைய மனதை குருடாக்கினான் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு அவர் பேச வேண்டும் என்று நினைக்கிறார், அவருடைய வெளிச்சத்தை நம்மில் அவர் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார், ஆனால் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது நம்முடைய சுயமான சிந்தனைகள், சுயமான எண்ணங்கள், நமக்கு எல்லாம் தெரியும் என்ற முற்போக்கு போன்ற அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளாதபடி தடுக்கக்கூடியதாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. 9 வாசிக்கும் பொழுது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் கிறிஸ்து என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர் மட்டுமே நமக்கு ஒளியை கொடுக்க முடியும். யோவான் 1 அந்த ஒளியை பூமிக்கு மனுஷனாக அவதரித்து வந்தார், அதாவது கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனாக அவதரித்து அந்த பரலோகத்தின் ஒளியை பூலோகத்தில் அவர் பிரகாசிக்கும்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் வர வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற்றம் அடையக்கூடியதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில அசுத்தமான காரியங்கள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில பாவமான காரியங்கள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத தக்காத கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனால் ஒளியாகிய கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். யோவான் 1:14 வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். ஆதி காலகட்டத்திலே ஒளி இருக்க வேண்டிய இடத்தில் இருள் அதிகமாக இருந்தது. திருச்சபைகளில் பொய்யான உபதேசங்கள் அதிகமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அநேகர்கள் சத்தியத்திற்காக நின்றவர்கள் அவர்கள் கொலை செய்யப்பட்டவர்களாகவும் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்று நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் நாம் எந்த பாதையில் நடக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை அவர் வைத்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்று நம்மை சாத்தான் வஞ்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான், நம்முடைய மனதை அவன் குருடாக்கக்கூடியவனாக இருக்கிறான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், உனக்கு எல்லாமே செய்ய முடியும் என்று சாத்தான் நம்முடைய இருதயத்தை குருடாக்கி ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளாதபடி அந்த ஒளியை பெற்றுக்கொள்ளாதபடி நம்மை தினந்தினம் சாத்தான் வஞ்சித்து நடக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருமுறை போதகரும் போதவருடைய மனைவியும் அவர்கள் ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஒரு மலை பிரசங்கத்துக்கு அவர் செல்கின்றார்கள். அங்கே சென்று பிரசங்கம் செய்து முட்டு அவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு வழி தெரியவில்லை, எங்கே செல்வது என்று அறியாமல் அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த ஒரு நபர் அவர்களுக்கு தவறான வழியை காண்பித்து விட்டார். அந்த வழியிலே அவர்கள் சென்று கொண்டு இருக்கும் பொழுது ஒரு யோசனை, இந்த மனிதன் நமக்கு சரியான வழியை தான் காண்பித்தாரா அல்லது தவறான வழியை காண்பித்தாரா, சந்தேகத்தோடு அவர்கள் அந்த இடத்துல நின்று விட்டார்கள். நின்று விட்டு சற்று நேரம் ஆகிவிட்டது. அதற்கு பிறகு அந்த இடத்துல ஒரு வாகனத்தை ஓட்டக்கூடிய ஒரு ஓட்டுநர் வருகிறார். டிரைவர் ஒரு பஸ்ஸை ஓட்டி கொண்டு வருகிறார். அவரிடம் அவர்கள் அந்த இடத்திற்கான விலாசத்தை கேட்கிறார்கள், நாங்கள் இங்கே செல்ல வேண்டும் என்று. அப்பொழுது அவர்கள், நீங்கள் ஏன் இங்கு வந்து விட்டீர்கள், நீங்கள் தூரமாக வந்து விட்டீர்களே, தவறான வழியில் வந்து விட்டீர்களே, நீங்கள் இப்படி நடக்க வேண்டும் என்று சரியான பாதையை அந்த ஓட்டுநர் அவர்களுக்கு காண்பித்தார். பிறகு போதகரும் அவருடைய மனைவியும் அவர்கள் சென்று அடைய வேண்டிய இடத்திற்கு பாதுகாப்பாக சென்றார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், வேதம் நமக்கு தெரியும், இதுவே நம்மை நடத்தும் என்று நினைக்கிறோம். ஆனால் சரியான நபர், பரிசுத்தாவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கிரியேட் செய்து நம்மை சரியான சத்தியத்தில் அவர் நடத்த வேண்டும். அவர் ஒருவேளை நடத்தவில்லை என்றால் நாம் தவறான பாதையில் தான் நடத்துவோம். ஆனால் சாத்தன் என்ன செய்வான் என்றால், பொய்யான உபதேசங்கள் அல்லது வேதத்தை பொய்யாக அவனை விளக்கம் நமக்கு தரக்கூடியவனாக காணப்படுவான். ஆனால் நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருந்தால் மாத்திரமே நம்மால் இந்த இருளான உலகத்தில் பிரகாசிக்க முடியும். கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிச்சமாய் வந்தது போல நாமும் இந்த உலகத்தில் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். மத்தேயு 5 அதிகாரத்தில் 13-14 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள், வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று இங்கே வேதம் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஆம், உங்களையும் என்னையும் கர்த்தர் வெளிச்சமாக ஒளியாக இருக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையால் இந்த இருளான உலகத்தில் வெளிச்சத்தை நாம் பிரதிபலிப்போம். கண்களை வெளிச்சமும் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாய் சொல்லிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் இருக்கும்படியாய் சொல்லிக்கிறோம். அப்பா, அந்த நேரத்தில் கூட விசேஷமாய் தேவனே, அப்பா, இருளே நடக்கக்கூடிய ஒவ்வொருத்தரை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். அவருடைய பாவமான வாழ்க்கையை விட்டு அவங்க பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் சொல்லிக்கிறோம். ரத்த கோட்டைகளை மூடி பாதுகாத்துக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் எங்களுக்கு ஏதாவது அமையும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். இந்த தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.
நீங்கள்